பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சி சிவகங்கை மாவட்டம் தொழில்நடைக்குழு நிறுவனர்
புலவர் கா காளிராஜா அவர்கள்
சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிறப்பு வாய்ந்த கல்வெட்டுகளை பற்றி நமக்கு சில தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார்.
அம்மா வணக்கங்கம்மா. என்னோட பேர் வந்து புலவர் கா காளிராஜா. நான் வந்து ஆசிரியர் பயிற்றுனரா இருக்கேன். அது போக வந்து ஒரு தொல்லியல் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பின் காரணமாக சிவகங்கை தொழில்நடை குழு அப்படின்னு ஒரு அமைப்பு வைத்து அதில் நம்ம செயல்பட்டு இருக்கோம். அதில் ஒரு 150 பேருக்கு மேலே உறுப்பினர்களாக இருக்காங்க. நம்ம இந்த தொழில்நடை குழு மூலமாக பழமையான கல்வெட்டுகள், தொழில் சார்ந்த இடங்கள், தொன்மையாக பதிவு செய்யப்பட்ட இடங்கள், இந்த இடங்கள்லாம் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் மாணவர்கள்ட்டையும் மக்கள்கிட்டையும் பொதுமக்கள்கிட்டையும் அதை பற்றிய செய்திகளை கொண்டு சேர்க்கிறதும் பாதுகாக்கிற பணியை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வராங்கம்மா.
ஓகேங்க சார். இப்போ வந்து இந்த ஆய்வு மேற்கொள்ளணும் அப்படின்னா நீங்க எந்த ஆர்வத்துல இதுல வந்தீங்க சார்? எந்த ஆண்டுல இருந்து இதுக்குள்ள வந்தீங்க சார்? அதை பத்தின கொஞ்சம் தகவல்கள் சொல்லுங்க.
கண்டிப்பாங்கம்மா. நான் வந்து படிச்சது தமிழ் படிச்சிருக்கேன். பழமைய படிக்கிறப்ப நம்ம படிக்கிற காலத்திலேயே நம்ம கல்வெட்டியல்னு ஒரு தாள் உண்டு, கல்வெட்டுன்னு ஒரு தாள் இருந்தது. அப்போ படிக்கும்போது அந்த எழுத்து ஒரு வேறுபாடான எழுத்தாக இருந்தது. இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கும் அந்த கல்வெட்டியலில் அவங்க சொல்லி கொடுத்த அந்த தமிழ் பிராமின்ற தமிழ் எழுத்துக்கும் மிகுந்த வேறுபாடு இருந்தது. இப்போ படிக்கிற காலத்தில் அதை விளையாட்டுத்தனமாக அதை வந்து நம்ம அதை எழுதி பார்க்குறோம், பேர் எழுதி பார்க்கறது, பக்கத்தில் இருக்க நண்பர்களோட அதில் கடிதம் எழுதி பார்க்கறது, இப்படிலாம் இருந்தோம். அப்புறம் அது நம்ம படித்து மேலே போகிறப்ப அதை விட்டுட்டோம். ஆனாலும் இந்த தொன்மை சார்ந்த இடங்களுக்கு போகிறப்ப, ஒரு யுனெஸ்கோ பாதுகாக்கக்கூடிய அந்த பண்பாட்டு சின்னங்களுக்கு போகிறப்ப நமக்குள்ள ஒரு ஏதோ ஒரு உந்துதல், ஒரு ஈர்ப்பு அப்படி ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருந்தது. அப்போ தொடர்ச்சியாக இருந்துட்டு இருக்கும்போது ஒரு 2017-18 காலங்களில் ஆண்டுகளில் வந்து தமிழக தொல்லியல் துறை ஆசிரியர்களுக்கு இந்த மாதிரியான தொல்லியல் பயிற்சி கொடுத்தாங்க. அதில் நம்ம கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம தொல்லியலை வந்து எப்படிலாம் பாதுகாக்கலாம், எப்படிலாம் செயல்படலாம் அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் கிடச்சிது. அதுக்கப்புறம் நம்ம முறைப்படியாக நிறையா நூல்களை வாங்கி, இந்த தொல்லியல் சார்ந்த நூல்களை நிறைய வாங்கி வாசிக்க தொடங்கினோம். எழுத்துக்களை முழுமையாக வாசிக்க கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய அந்த தேடல்கள் எல்லாம் மாறுபட்டுருச்சு. அப்படி தேடல்கள் மாறுபட்டு பார்க்கும்போது இயல்பாக பார்க்கறதுக்கும் அந்த தொல்லியல் தெரிஞ்சதுக்கப்புறம், தொல்லியல் பற்றி நம்ம அறிந்து கொண்டதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய பார்வைக்கும் வேறுபட்டு நிறைய கண்டுபிடிப்புகளை, அதாவது அந்த ஊர் மக்களுக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் தொழில் சார்ந்த நம்ம தெரிஞ்ச நம்ம போய் அதை பார்க்கும்போது அது எவ்வளோ ஆண்டு பழமையானது, எவ்வளோ நாகரிகத்துக்குரியது, பண்பாட்டை காத்து நிற்கிற செய்திகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த நல்ல முதல்ல ஒரு 2017-18 காலங்களில் இருந்து நம்ம இந்த தொழில் சார்ந்து இயங்குறதுக்கு ஒரு அடிப்படையாக அமைந்தது.
சார், நீங்க ரொம்பவே ஆர்வத்தோட அதுக்குள்ள வந்திருக்கீங்கன்னு நீங்க சொன்னதை வச்சே தெரிஞ்சுக்கிட்டோம் சார். இப்ப நீங்க பல்வேறு வகையான கல்வெட்டுகளை கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதுல பல்வேறு வகையில ஆராய்ச்சியை மேற்கொண்டு இருக்கீங்க சார்.
இந்த கோவானூர் கல்வெட்டுகளை பத்தி ஒரு சில தகவல்களை சொல்லுங்க சார்.
கண்டிப்பாங்கம்மா. இந்த கோவானூர் அப்படின்ற ஊர் பாத்தீங்க அப்படின்னா சிவகங்கையில இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ஊரு. இந்த சிவகங்கைன்றது இன்னைக்கு ஒரு அடையாளமாக சிவகங்கை மாவட்டம் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய நகரமா, மாவட்டத்தோட தலைநகரமா இருக்கக்கூடிய ஊரு. ஆனா இந்த சிவகங்கை 1229 சசிவர்ணத்தேவர் முதல் மன்னர் அவரால் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த சிவகங்கைன்ற நகர் வந்து இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த கோவானுன்ற ஊரு ஒரு பழமையான ஊரா இருந்திருக்கு. அப்ப இந்த பகுதியை வந்து சேதுபதி மன்னர்கள் ஆட்சியின் கீழே இது இருக்கு. அப்போ அந்த கோவானூரில் ஒரு பெரிய கண்மாயை ஏற்படுத்தியிருக்காங்க. ஒரு பெரிய கண்மாயை ஏற்படுத்தி அங்கே ஒரு குமுளி மடையை உருவாக்கி அந்த குமுளி மடை மேலே கல்வெட்டு, அதாவது அந்த குமுளி மடைன்றது வந்து பார்த்தோன்னா நம்ம பார்க்கும்போது சுமை தாங்கி கல் மாதிரி இருக்கும். இந்த சுமை தாங்கி கல் மாதிரி ரெண்டு பக்கம் உயரமாக இருக்கும், நடுவில் வந்து கல்லால் ஒரு பட்டியல் போல் போட்டிருப்பாங்க. நம்ம அதை பார்த்துட்டு அதை பற்றி ஒன்றும் தெரியாதவங்க ஏதோ அளவக்கல், கம்மாய்க்கு நடுவில் அளவக்கல் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த குமுளி மடைன்றது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, அதை சேரோடி மடைகள் இறுதி வரைக்கும் அதில் தண்ணி வந்து முழுமையாக கம்மாயில் இருக்கக்கூடிய தண்ணியானது கடைசி வரைக்கும் வெளியேற்றக்கூடிய வகையில் அந்த குமுளி மடைகள் அமைக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்ல போனால், அந்த குமுளி மடை என்பது கரையோரங்களில் தான் மடை நம்ம பார்க்க முடியும். அந்த குமுளி மடைகள் கம்மாயோட நடுப்பகுதியில் இருக்கும். அப்போ நீந்தி போய் தான் அந்த மடையை திறக்கணும். அப்போ நீந்தி போகிறவங்க இளைப்பாறுவதற்காக அது உயரமாக நடப்பட்டிருக்கு, அதில் உட்காந்துக்குவாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த மடையை 1708 பூவநாதன் அப்படின்ற மன்னனோட பிரதிநிதியாக இருந்த ஒருத்தர் அந்த குமுளி மடையை கோவானூரில் கட்டு வச்சிருக்காரு அப்படின்ற செய்தியை அது சொல்லுது. அது 1708 காலவாக்கில் நட்டிருக்காங்க. அப்போ 1729 தான் சிவகங்கை உருவாகுதுன்னா, அப்போ சேதுபதி காலத்தில் நடப்பட்ட அந்த கல்வெட்டு தான் கோவானூரில் நம்மளால் முதல்ல பார்த்த ஒரு கல்வெட்டு. அது மட்டும் இல்லாம அந்த கோவானூர்ல ஒரு பழமையான முருகன் கோயில் இப்ப இன்னைக்கும் வழிபாட்டுல இருக்கு. அந்த முருகன் கோயில் ஒரு 300 ஆண்டு காலம் பழமை இருக்கும். ஆனா அந்த 300 ஆண்டு காலம் பழமையான அந்த முருகன் கோயில் அதற்கு முன்னாடி, அதாவது ஒரு 13ஆம் நூற்றாண்டு ஒட்டி அது ஒரு பெரிய சிவன் கோயிலாக இருந்து, பின்னாடி போர்ல ஏதோ ஒரு படையெடுப்புல, வேற்று படையெடுப்புல அது அழிக்கப்பட்டு இன்னைக்கு பார்த்தோம்னா அந்த கோவானூர் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 3 சிவலிங்கங்கள் ஆவுடையோட தனியா அங்கே இங்கே கிடக்கு. அப்ப சிவன் கோயில் தான் பெரிய கோயிலா இருந்து பின்னாடி அழிவுபட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம அங்கே மாறவர்மன் சுந்தரபாண்டியனோட கால கல்வெட்டு நிறைய இருக்கு, தொல்லியல் துறையும் பதிவு செஞ்சிருக்காங்க. ஒரு தடவை நான் வந்து அந்த கோவானூர்ல சாலையில அப்படி மேல போயிட்டு இருக்கப்ப அங்க ஊரணி படித்துறை இறங்கக்கூடிய அந்த படிக்கல்ல எழுத்து இருக்கிறத நான் பாக்குறேன். பார்த்துட்டு வண்டியை நிறுத்தி போய் பார்த்தா திரும்புற பக்கமெல்லாம் அந்த படிக்கட்டுல கல்வெட்டு இருக்கு. அப்புறம் அதை நம்ம தேடி அது என்னன்னு அப்படி வாசிச்சு பார்த்தா அது தொல்லியல் துறை பதிவு செய்யாத கல்வெட்டுகள் அப்படின்னு பார்க்க முடிஞ்சிச்சு. அதுல என்ன இருந்துச்சு அப்படின்னா மாறவர்மனோட மெய்கீர்த்தி. மாறவர்மன் சுந்தரபாண்டியன்னா சோழர்கள் வந்து 10ஆம் நூற்றாண்டுல இருந்து பின்னாடி 12-13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அவங்க ரொம்ப விரிந்த பரப்பளவுடைய ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி ஆட்சி செய்யும் பொழுது மாறவர்மன் சுந்தரபாண்டியன் தான் இங்கிருந்து பாண்டிய நாட்டுல இருந்து படையெடுத்து போய் சோழ நாட்டுல அவர்களை வெற்றி பெறுறான். அப்படி வெற்றி பெற்று அவங்களோட இடத்துலே வீடாபிஷேகம் செஞ்சுக்கிறான். அப்படி வெற்றி பெற்ற அந்த காட்சியை, வெற்றி பெற்ற அந்த இதை வந்து வெற்றி கொள்ளக்கூடிய விதத்தை வந்து பாராட்டி மெய்கீர்த்தி எழுதி வைக்கிறான் கல்வெட்டுகள்ல. இப்ப அவளுதுதான் உரந்தையும் தஞ்சையும் செந்தழல் கொளுத்தி மாட மாளிகையையும் கோபுரங்களையும் அழித்தேன் அப்படின்னு சொல்றான். அப்படிப்பட்ட அந்த கல்வெட்டு வரி, மாறவர்மன் சுந்தரபாண்டியனோட மெய்கீர்த்தி வரி நான் பார்த்த அந்த படிக்கட்டுல அந்த கல்லுல பார்த்தேன். அதை நான் வியந்து போயிட்டேன். அதுவும் நமக்கு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு செய்தியா இருந்தது. அது போக நான் முன்னாடியே சொன்ன அந்த கண்மாய், பெரிய கண்மாய், கோவானூர் கண்மாய், அந்த கோவானூர் கண்மாயில முதல்ல வந்து நம்ம குமுளி மடை சொன்னோம். அதே போல தண்ணி வெளியேறக்கூடிய கழுங்கு மடை, தண்ணி கழுங்கு மடை அப்படின்னு சொன்னா இப்ப புதுக்கோட்டையில கூட கவிநாட்டு கண்மாயின்னு ஒரு கண்மாய் இருக்கு. அங்கே இந்த கழுங்கு மடையில ராஜராஜனோட கல்வெட்டு இருக்கிறதா நமக்கு வந்து பதிவு சொல்றாங்க. அது மாதிரி இங்க அந்த கழுங்கு மடையில சிவகங்கை உருவாருக்கு முன்னாடி, அது 1708 நம்ம இது சொன்னோம் குமுளி மடை, அது போல இங்க கழுங்கு மடையில அதுக்கு பின்னாடி 1816-17 ஒட்டி கழுங்கு மடையை கட்டி வைக்கிறாங்க. இந்த கழுங்கு மடைன்றது தண்ணி நிறைஞ்சு கண்மாய் நிறைஞ்சு வெளியே போகக்கூடிய, தண்ணி வெளியேறக்கூடிய இடத்தை தான் கழுங்கு மடை அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு கல்வெட்டு, 3 கல்வெட்டுகள் இருக்கு. அதே கல்வெட்டுல அந்த கோயில் சொன்ன இல்லையா, ஒரு இடிஞ்சு போன சிவன் கோயில் இன்னைக்கு முருகன் கோயிலா இருக்கு. அப்படி அங்கிருந்து அந்த 13ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகள்ல ஒரு 3 கல்வெட்டு துண்டு கல்வெட்டு அங்கே காணப்படுது. அது போக அதை யாரு செய்விச்சா, யாரு கட்டுவிச்சா அந்த கல்வெட்டு அந்த இடத்துல இருக்கு அந்த கழுங்கு மடையில. அது போக மிக முதன்மையான ஒரு கல்வெட்டு ஆதாரம் அங்க இருக்குது என்ன அப்படின்னா, இந்த நீர் பாய்ச்சக்கூடிய பணியை செய்யக்கூடிய அவங்க தான் அந்த கம்மாய்க்கு பொறுப்பு, நீர் பாய்ச்சக்கூடிய பொறுப்பு அப்படின்னு குடும்பன் மகன் குடும்பன் குடும்பன் மகன் குடும்பன் என்கிற ஒரு கல்வெட்டு அங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது கோவானூர் கல்வெட்டுகள்ல சிறப்பான செய்தி.
சார், இப்ப கோவானூர் கல்வெட்டுகளை பத்தி ரொம்பவே அருமையான தகவல்கள் எல்லாம் சொன்னீங்க சார். அடுத்து சோழபுரம் கல்வெட்டு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார், அத பத்தின தகவல்கள் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க சார்.
கண்டிப்பாங்கம்மா. இந்த சோழபுரம் அப்படின்றது இங்கிருந்து நம்ம திருப்பத்தூர்ல இருந்து சிவகங்கை போற வழியில, சிவகங்கையில இருந்து முன்னாடி ஒரு 6 கிலோமீட்டர்ல அந்த ஊர் இருக்கு சோழபுரம் அப்படின்னு. இன்னைக்கு அது சோழபுரம் வழங்கப்படுது. அந்த சோழபுரம் பேருந்து நிறுத்தத்தை ஒட்டியே வந்து ஒரு சிவன் கோயில், பெரிய சிவன் கோயில் இருக்கும். அங்க இருக்கக்கூடிய சிவன் வந்து சோழ மன்னனோட பொண்ணை பேச வச்சாரு, பேசாத மூங்கி பிள்ளையா இருந்த ஒரு குழந்தைய பேச வச்சாரு. அதனால இந்த ஊருக்கு வந்து சோழர்கள் வந்து போனதுனால இந்த ஊருக்கு சோழபுரம் சொல்றாங்கன்னு பின்னாடி ஒரு கதை சொல்றாங்க. ஆனா உண்மையிலே பார்த்தனா, நான் முன்னாடி சொன்னது போல தமிழ்நாட்டுல குறிப்பா மதுரை பகுதிகளில், சிவகங்கை மாவட்டங்கள்ல, பாண்டிய நாட்டு பகுதிகளில் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் வெற்றியை கொண்டாடுவதற்காக பல ஊர்களை வந்து அவர் நிர்மாணிச்சிருக்காரு, நிறைய கோயில்களை கட்டியிருக்காரு. அப்படி அந்த சோழபுரத்துல ஓட்டக்கோவில் மண்டபம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அதாவது மாறவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்துல கட்டப்பட்ட முடிகொண்ட சோழபுரம் அப்படின்னு அவர் கோயிலை கட்டி வைக்கிறாரு. அது இன்னைக்கு ஓட்டக்கோயிலா இருக்கு, கோபுரம் எல்லாம் எதுவுமே இல்ல, ஆனா சுத்தி கல்வெட்டு இருக்கு. இது இந்திய தொழில்துறை பதிவு செஞ்ச ஒரு இதுதான். அந்த அதை வச்சுதான் அந்த ஊருக்கு வந்து சோழபுரம்னே பேரு, முடிகொண்ட சோழபுரம்ன்றதுதான். பின்னாடி வந்து சோழபுரம் மட்டும் இருக்கு, அந்த முடிகொண்ட இல்லாம போயிடுச்சு. அப்ப அந்த சோழபுரத்துல நாயக்கர் கால கல்வெட்டு ஒண்ணு நம்ம பார்த்தோம். அந்த நாயக்கர் கால கல்வெட்டு அந்த குண்டாங்கம்மாய் அப்படின்ற ஒரு கம்மாய்க்கு உள்ள நடுவுல ஒரு அந்த வாமன அவதாரம் 3 அடி உயரமுள்ள ஒரு அந்தனர் வந்து தண்ணியில தண்ணி கொண்டுட்டு நீர் குடுவை ஒன்று கொண்டுட்டு கையில குடை கொண்டுட்டு போகக்கூடியத நிறைய இடங்கள்ல நிறைய கல்வெட்டுகள்ல கோட்டோவியமாகவும் இல்ல புடைப்பு சிற்பம் போலையும் அந்த இதை வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா நிலந்தொடர்பாக பிறகு தானமா கொடுக்கக்கூடிய இடங்கள்ல அந்த ஓவியத்தை வைக்கிறாங்க, அந்த சிற்பத்தை வைக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சிற்பத்துக்கு பின்னாடி எழுத்து இருக்கு அப்படின்னு பார்த்து அந்த எழுத்தை வந்து நம்ம படி எடுத்து வாசிக்கிறப்ப அது வந்து அந்த குண்டாங்கம்மாய் உள்ளிட்டு அங்க இருக்கக்கூடிய பல கண்மாய்களுக்கு நீர்வரத்தை வந்து கொடுத்து வாய்க்காலை தோண்டி வச்சு நாயக்கர் மன்னர் காலத்துல அந்த ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். பார்த்து அதை வந்து செய்தியை வெளிப்படுத்தணும். அதுல இன்னும் சிறப்புக்குரிய செய்தி என்னன்னா, இதை வந்து 1906 ஒட்டி அவங்க முதல்ல வந்து கல்வெட்டு பிரிவை கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்திருக்காங்க, அவங்க இதை பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா மேல இருக்கக்கூடிய வரிகளும் கீழே இருக்கக்கூடிய மேல இருக்க 3 வரி கீழே இருக்க 3 வரி தான் வாசிக்க முடியுது, நடுவுல இருக்கக்கூடிய வரிகளை வாசிக்க முடியல, செஞ்சு போயிருக்குன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. சிவகங்கை தொல்நடை குழு அதையும் நாங்க வந்து படி எடுத்து அதை நீண்ட முயற்சிக்கு பிறகு இடைப்பட்ட பகுதியில் இருக்கிறதையும் நாங்க வந்து வாசிச்சு செய்தியா வெளிப்படுத்தினோம். அங்கே உள்ளிருக்கக்கூடிய எட்டிச்சேரி மற்றபடி அந்த குண்டாங்கம்மாய் இந்த பகுதிகளுக்கு நீர்வரத்தை ஏற்படுத்தி எப்படி வந்து வாய்க்காலை கொண்டு வந்தாங்க, இந்த இதுக்கு பாதகம் செஞ்சா கடைசியா எல்லா கல்வெட்டுகளையும் வரக்கூடிய கடைசி பகுதியா இருக்கும். அழிவிசைவர்கள் வந்து கங்கை கரையிலே காராம்பூசுவை கொண்ட தோஷத்துக்கு போக கடவுது அப்படின்னு அந்த கல்வெட்டு முடியுது.
சார், இப்ப நீங்க சொன்னது மாதிரியே கல்வெட்டுகள்ல உள்ள எழுத்தெல்லாம் ரொம்ப நாள் ஆனதுக்கு அப்புறம் சிதைவடைஞ்சிடும் சார். அந்த கல்வெட்டுகள்ல உள்ள எழுத்து நார்மலா படிக்க முடியாது, நீங்க எந்த மாதிரி முறையில அதை படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கத்துக்கிற போது அது ரொம்ப கஷ்டமா இருக்குமா இல்ல கொஞ்சம் ஈஸியா இருக்குமா சார், அதை பத்தின கொஞ்சம் தகவல்கள் சொல்லுங்க சார்.
இந்த கல்வெட்டுகள் வாசித்தல் அப்படின்றது வந்து பொதுவா பார்த்தோம்னா ஒரு பெரிய பயிற்சி தான். ஒன்னும் புதுசா ஒருத்தர் எடுத்த உடனே வாசிக்க முடியுமானா, வாசிக்க முடியாதுதான். எப்படி வந்து 1வது படிக்கிற பையன் முதல்ல எழுத்தெல்லாம் கத்துக்கிட்டு அடுத்து ஒரு எழுத்துல இருந்து 2 எழுத்துல இருந்து அப்புறம் 3 எழுத்து சொற்கள் இப்படி வாசிச்சு போறாங்களோ, அதே போல கல்வெட்டு வாசிக்கிறவர்களும் முதல்ல வந்து எழுத்துக்களை வாசிக்கணும். எழுத்துக்கள் எப்படி கத்துக்கிறது அப்படின்னா எழுத்துக்களோட வளர்ச்சி நிலை. இப்ப முதல்ல வந்து எழுத்து இப்ப 2000 ஆண்டுக்கு முன்னாடி எழுத்து எப்படி இருந்தது, தமிழ் எழுத்து இப்ப கா எந்த மாதிரி எந்த வடிவுல இருந்தது, அது அடுத்த ஆண்டுகள்ல அடுத்த 100 ஆண்டுகள்ல அது எப்படி வந்தது. இப்ப குறிப்பா சொல்லணும்னா கா என்கிற எழுத்து 2500 ஆண்டுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, 2000ல எப்படி இருந்தது, 1500ல எப்படி இருந்தது, இப்படி நம்ம வந்து கணக்கிட்டு இப்படி நம்ம கால கணக்கிட்டு நம்ம போகணும். அப்ப இப்ப இன்னைக்கு இருக்க எழுத்துல இருந்து பின்னாடி போனோம்னா நமக்கு வந்து பழைய எழுத்து முறை கிடைக்கும். பழைய எழுத்துல இருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் நகர்ந்து வந்தோம்னா இன்றைய எழுத்து முறை கிடைக்கும். அப்ப நம்ம ஒரு கல்வெட்டை பார்த்த உடனே அதற்குரிய எழுத்தை வச்சு அதோட காலம் என்ன அப்படின்றத நம்ம கணிக்க முடியும். அது போக கல்வெட்டுகளை பொறுத்தளவுல வாசிக்க வாசிக்க நமக்கு அந்த பயிற்சி வரும் அப்படின்னு சொல்லும் போது, வாசிக்கும் போதே கல்வெட்டுகள்ல காலங்கள் குறிப்பிடப்படும், யாரோட ஆட்சி ஆண்டு, யாரு மன்னர், அந்த கல்வெட்டுகள்ல குறிப்பிடக்கூடிய பல கால முறைகள், கலியாண்டு, சக ஆண்டு, இந்த மாதிரி ஆண்டுகள் குறிப்பிடப்படும். அதை வச்சு நம்ம கல்வெட்டு வாசிக்க வாசிக்க நம்ம பயிற்சி வரும். ஓரளவுக்கு எளிமையா எடுத்தோன்னா வாசிக்கிற மாதிரி ஒரு சூழல் பயிற்சி பெற்றதுக்கு அப்புறம் வரும். அதனால எடுத்தவுடனே கல்வெட்டு வாசிக்க முடியலன்றது எல்லாராலையும் வாசிக்க முடியாது. யாரு பயிற்சியில தொடர்ந்து பயிற்சியில இருக்காங்களோ அவங்க கல்வெட்டுகளை எளிமையா வாசிக்க ஆரம்பிச்சுக்கலாம்.
சார், இப்ப நீங்க சிவகங்கை மாவட்டத்துல கண்டுபிடிச்ச கல்வெட்டுகள் நிறைய இருக்குது, அதுல சிவகங்கை ஜமீன்தார் கல்வெட்டுகள் அப்படின்னு சில கல்வெட்டுகள் இருக்குல்லங்க சார், அதை பத்தின தகவல்களை சொல்லுங்க சார்.
கண்டிப்பா சொல்றாங்கம்மா. இந்த சிவகங்கை ஜமீன்தார் கல்வெட்டுகள் அப்படின்றது வந்து இப்ப சிவகங்கையை பொறுத்தளவுல இந்த 1729ல சசிவர்ண தேவர் அப்படின்றவர் தான் சிவகங்கையை உருவாக்குறாரு. அதுக்கு முன்னாடி வந்து சேதுபதிகளோட பகுதியாக தான் அந்த சிவகங்கை பகுதியும் இருக்கு. ஒரு சசிவர்ணர் வந்து முதல் மன்னராக சிவகங்கையில முடிசூட்டி ஆள தொடங்குறாரு. அப்ப 5 மன்னர்கள் தான் சிவகங்கையில தொடர்ச்சியா வர்றாங்க. அதாவது 1729ல இருந்து 1881 வரைக்கும் தான் சிவகங்கை மன்னர்கள் வர்றாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க வந்துடுறாங்க. பிரிட்டிஷ்காரங்க வரும்போது இந்த ஆற்காடு நவாப் பிரிட்டிஷ்காரங்க அவங்களோட இருக்கக்கூடிய சூழல்ல 1801 ஒட்டி தான் முதல் ஜமீன்தாரா சிவகங்கை பகுதியை ஆட்சி செய்ய கௌரி வல்லவ மன்னர் வந்து கௌரி வல்லவர் நியமிக்கப்பட்டது. அப்ப அவங்க காலத்திலையும் இதே போன்ற முறைகள், கோவில்களை பாதுகாக்கக்கூடிய முறைகள், கோவில்களுக்கு கட்டளை கொடுக்கக்கூடிய முறைகள், தர்ம காரியங்கள் செய்யக்கூடியதெல்லாம் தொடர்ச்சியா நடந்து வருது. அப்ப அவங்களும் முன்னாடி இருந்த மன்னர்கள் போலவே அவங்களும் கல்வெட்டுகள் கொடுக்குறாங்க, செப்பேடுகள் கொடுக்குறாங்க. அவங்க காலகட்டங்களையும் இதே போல தொடர்ச்சியான இது நடக்குது. அப்படி இருக்கும்போது அவர்களோட கல்வெட்டுகளும் நமக்கு இன்னைக்கு பரவலாக சிவகங்கை பகுதியில் கிடைக்குது. அதில் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு கல்வெட்டு சொல்லணும் அப்படின்னா மகமு சுந்தரபாண்டியன் அப்படின்னு ஒருத்தர். அந்த மகமு சுந்தரபாண்டியன் அப்படின்றவர் அவர் ஒரு இரண்டாம் கௌரி வல்லவரோட அரண்மனை சாமியார்னு அவங்க அப்பா அவரே சொல்றாரு கல்வெட்டில். இதுல மகமு சுந்தரபாண்டியன் அப்படின்ற பேர்ல மகமு என்பது அம்மாவோட பேரு. அவங்க அம்மாவோட பேரு மகமு நாச்சியார். எல்லாருமே நம்ம வந்து அப்பாவோட பேரை தான் முன்னாடி வச்சுக்குவோம், ஆனா அப்பாவோட பேரை தான் முன்னெழுத்தா குறிப்பிட்டுக்குவோம். அவரு மகமு சுந்தரபாண்டியன் அப்படின்னு பேரை அந்த கல்வெட்டுல சொல்றாரு. இப்ப நான் சொல்லக்கூடிய கல்வெட்டு சுந்தராபாண்டியாபுரம் அப்படின்னு ஒரு பகுதியை அவர் கொடுத்ததா அந்த கல்வெட்டு செய்தி சொல்லுது. முத்துப்பட்டிக்கு பக்கத்துல ஒரு முனியாண்டி கோயில்ல அந்த கல்வெட்டு கிடக்கு. அதுல அவர் வந்து இந்த பகுதியை வந்து நான் பாண்டியாபுரம் பேரிட்டு மக்கள் எல்லா மக்களும் வாழ்வதற்கான வழி செய்யறேன் அப்படின்னு அந்த கல்வெட்டு செய்தியில சொல்றாரு. அதுல நமக்கு குறிப்பா வந்து சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா அப்பாவோட பேர் என்ன, அரண்மனை சாமியார் ஆகிய கௌரி வல்லவ அப்படிலாம் சொல்லிட்டு கடைசியா வந்து மகமு நாச்சியார் பையன் இதெல்லாம் சொல்லி ஆங்கில ஆண்டு இதெல்லாம் சொல்ற 130-140 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் அந்த கல்வெட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல அம்மாவோட பேரை முன்னாடி சொன்னதுதான் மிக சிறப்புக்குரிய ஒன்னா பார்க்கப்படுது. அதே மகமு சுந்தரபாண்டியன் அவரோட சிலை வந்து சிவகங்கை இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் சுந்தரராஜ பெருமாள் கோயில மகமு சுந்தரபாண்டியனோட சிலையும் அவங்க அம்மா மகமு நாச்சியாரோட சிலையும் அங்க வந்து வைக்கப்பட்டிருக்கு. அப்ப இவங்க வந்து ஒரு காலத்துல அவங்க காலகட்டத்துல அந்த கோவிலை வந்து புனரமைத்து குடமுழுக்கு நிகழ்த்திருக்காங்க அப்படின்றத நம்ம உணர முடியுது.
சார், இப்ப சிவகங்கை மாவட்ட ஜமீன்தார் கல்வெட்டுகளை பத்தி சொன்னீங்க சார். அதே மாதிரி சிவகங்கை மாவட்டத்துல 5வது மன்னன் வேங்கை பெரியன உடைய தேவர் அவர்களுடைய ஆட்சி காலத்துல உருவான கல்வெட்டுகளை பத்தி சொல்லுங்க சார்.
கண்டிப்பாங்கம்மா. பொதுவா இப்ப நான் சொன்னேன் சிவகங்கைக்கு வந்து 5 மன்னர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த 5 மன்னர்கள்ல நம்ம முதலாவதாக சசிவர்ணர் வர்றாங்க, ரெண்டாவது முத்துவிடுகநாதர், மூன்றாவது வேலு நாச்சியார், நான்காவது வேலு நாச்சியாரோட பொண்ணு வெள்ளச்சி நாச்சியார், ஐந்தாவது வெள்ளச்சி நாச்சியாரோட கணவன் தான் 5வது மன்னராக இருந்த வேங்கை பெரிய உடையாத்தேவர். இந்த வேங்கை பெரிய உடையாத்தேவர் காலத்துல மருது சகோதரர்கள் வந்து ஒரு அவங்க என்ன சொல்ல போனா அவங்க வந்து மிகுந்த ஆளுமையுடையவர்களா இருக்காங்க. அப்ப இந்த 4 மன்னர்கள் தொடர்ச்சியா இருக்கிற காலத்துல 5வது மன்னராக வந்த வேங்கை பெரிய உடையாத்தேவரோட செப்பேடுகளும் கல்வெட்டுகளும் நமக்கு கிடைக்குது. இவங்க காலத்துல வந்து முழுமையான ஆட்சி பொறுப்புல மருது பாண்டியர்கள் தான் இருந்து எல்லாம் ஆட்சி செலுத்துறாங்க. கோவில் வேலைகளை, கோவிலுக்கான தர்மங்களை நிறைய கொடுத்துருக்காங்க. இப்ப காளையார்கோவில் கட்டுமான பணியா இருக்கட்டும், குன்றக்குடி கட்டுமான பணியா இருக்கட்டும், இல்ல திருத்தலநாதர் கோவில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலா இருக்கட்டும், இப்படி பல கோவில் கட்டுமான பணிகளை மருது பாண்டியர்கள் தொடர்ச்சியா செஞ்சுட்டு வராங்க. அது போல ஆட்சி அதிகாரத்தையும் மிக சிறப்பா செலுத்திட்டு வராங்க. அப்படி ஒரு சூழல்ல இவர் வேங்கை பெரியவுடையத்தவர் தான் மன்னரா இருக்காரு. ஆனா சின்ன வயதா இருக்காரு. இவங்க அவங்க நீண்ட காலமாக அரசியல் தெரிஞ்ச நபர்களாக இருக்காங்க. அப்ப வெள்ளச்சி நாச்சியார் இறந்ததுக்கு அப்புறம் மருது பாண்டியர்களோட மௌத்த மருதோட மகளை வந்து இவர் வேங்கன் பெரியவுடையத்தவர் திருமணம் முடிச்சுக்கிறாரு. அப்ப மாமனாரா மாறிடுறாங்க அவங்க. அப்ப அவங்க முழுக்க ஆட்சி செலுத்தோட இருந்த காலத்திலையும் கல்வெட்டுகள் செப்பேடுகள்ல 5வது மன்னரா குறிப்பிடப்படக்கூடியவர் இந்த வேங்கை பெரியவுடையத்தேவரா இருக்காரு. 1800 ஒட்டி இப்ப நம்ம ஒரு சமீபமா சிவகங்கை நகருக்குள்ளே ஒரு கல்வெட்டு எடுத்தோம். அந்த கல்வெட்டு காளையார் கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய மேப்பல் அப்படின்ற ஊருக்கு பக்கத்துல மோர்குடின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த கிராமத்தை சர்வமானியமாக அங்க இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க. அந்த கல்வெட்டோட தொடக்கம் யார சொல்லுது அப்படின்னா அந்த 5வது மன்னனாக இருக்கக்கூடிய வேங்கை பெரிய உடையாத்தேவர் இந்த கல்வெட்டை கொடுத்தாரு அப்படின்ற செய்தியை அந்த கல்வெட்டு பதிந்து நிக்குது. அப்ப பல சான்றுகளின் வழியில அதாவது செப்பேடுகளையும் சரி கல்வெட்டுகளையும் சரி 5வது மன்னராக குறிக்கப்படக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம்னா இந்த வேங்கை பெரியவுடையத்தேவர் குறிப்பிடப்படுறாரு.
சார், ரொம்பவே அருமையான தகவல்களை சொன்னீங்க சார். அடுத்து வந்து விட்டநேரி கல்வெட்டுகள், அதை பத்தின கொஞ்சம் தகவல்கள் சொல்லுங்க சார்.
கண்டிப்பாங்க. அந்த விட்டநேரி கல்வெட்டு அப்படின்றது இந்த விட்டநேரி என்ற ஊரு காளையார் கோவில் பகுதியில் இருக்கக்கூடிய கொல்லங்குடிக்கு பக்கத்துல இருக்க ஊரு. சிவகங்கையிலிருந்து காளையார் கோவில் வழியில காளையார்கள் போற வழியில கொல்லங்குடியில இறங்கி உள்ள ஒரு 2 கிலோமீட்டர் போனோம்னா அந்த விட்டநேரின்ற ஊர் இருக்கு. இந்த விட்டநேரின்ற ஊரு அதுக்கடுத்து காடா ஆயிரம் பேர் அங்கிட்டு நகரம் இருக்காது. அதனால இவங்க பெரும்பாலுமே போக்குவரத்துக்கு கொல்லங்குடியை தான் பயன்படுத்துவாங்க, இந்த பக்கம் தான் வருவாங்க. ஆனா இந்த ஊரை வந்து ஒரு தனி ஊர் போல பார்த்தாலும் இன்னைக்குமே அந்த பகுதி மக்கள் வந்து விட்டநேரி நாடுன்னு தனியா சொல்லிக்கிறாங்க அந்த விட்டநேரியை. ஆனா அங்கே ஒரு அரிய வகை ஆசிரியம் வகை கல்வெட்டு ஒன்று கிடச்சிது. ஒரு இடையில வந்து ஒரு பாதை சுத்தம் பண்ணும்போது ஒரு கல்வெட்டு கிடச்சி அப்படின்னு தகவல் சொன்னாங்க. நான் போய் பார்த்தேன். பார்த்தா அந்த கல்வெட்டு 13ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு. 13ஆம் நூற்றாண்டு கல்வெட்டில் அரிய வகை ஆசிரியம் கல்வெட்டாக இருந்தது. இப்போ ஆசிரியம்ன்றது என்ன அப்படின்னா பாதுகாப்புக்காக ஒரு பாடிக்காவல் ஏற்படுத்தக்கூடியதை சொல்லக்கூடியதா அந்த கல்வெட்டு இருக்கும். அதாவது சமண முனிவர்கள் தான் தங்கியிருக்கக்கூடிய இடத்துல மருத்துவ பணி செய்கிறாங்க, அவுடத பணி, அதே போல் கல்வி பணி செய்கிறாங்க. அதுபோல் யாராவது அபயம்னு வந்தாங்கன்னா, எங்களை காப்பாற்றுங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்களை பாதுகாக்கக்கூடிய அடைக்கலம் கொடுக்கக்கூடிய பணியை செய்கிறாங்க. அப்போ அவுடத தானம் இந்த மாதிரி தானங்களை தொடர்ச்சியாக செய்யக்கூடியவங்க 2000 ஆண்டுலேருந்து அவங்க தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வராங்க. அப்போ 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த இது பண்ணக்கூடிய, அதாவது பிறருக்கு அடைக்கலம் கூடிய பணி வந்து தொடர்ச்சியாக இருக்குது. அப்போ அந்த 13ஆம் நூற்றாண்டு காலகட்டங்களில் அந்த பகுதியில் யார் மன்னர்களாக இருக்காங்களோ இல்லை ஒரு ஊரோட தலைவர்களாக இருக்காங்களோ அவங்க வந்து இந்த பாடிக்காவலை ஏற்படுத்தி வணிக குழுக்கள் போகும்போது இரவுல தங்கி போகிற மாதிரியாகவோ இல்லை வேறு ஏதோ காரணங்களுக்காக அடைக்கலம் வரவங்களை தங்க வைக்கிறதுக்காகவோ இந்த பாடிக்காவல் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ அந்த 13ஆம் நூற்றாண்டில் அந்த ஊரில் அஞ்சினார் புகலிடமாக யாரெல்லாம் பயந்து வர்றாங்களோ அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு பாடிக்காவலை அந்த ஊரில் ஏற்படுத்தினாங்க அப்படின்ற கல்வெட்டு அந்த கல்வெட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கல்வெட்டு வழுதிவாழ் மங்கலம், கீழ்மங்கல நாட்டு வழுதிவாழ் மங்கலமான அப்படின்னு அந்த ஊரை சொல்லுது. இப்போ கீழ்மங்கல நாடு அப்படின்றது மங்கள நாடுன்றது ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. இந்த மங்கள நாடு எதில் இருக்குது அப்படின்னா திருக்கானப்பேரூர் கூட்டத்தில் இருக்குது. இந்த திருக்கானப்பேரூர் கூற்றம் அப்படின்றது, திருக்கானப்பேர் என்பது காளையார் கோவிலோட பழைய பெயர். திருக்கானப்பேர் காணப்பேர் என்பது காளையார்களோட பழைய பேர். கூற்றம் என்பது நாடு. அப்ப திருக்கானப்பேர் கூட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த வழுதிவாழ் மங்கலம் என்கிற பகுதி அப்படின்னு சுட்டப்பட்டது. இதுல இந்த வழுதிவாழ் மங்கலம் என்பது 10ஆம் நூற்றாண்டில் பராந்தக சோழன் வெற்றி பெற்றான்ற செய்தி அவனோட கல்வெட்டில், வழுதிவாழ் மங்கலம் திருக்கானப்பேர் கூட்டத்தில் இருந்துச்சு, அதனை வெற்றி பெற்றன்ற செய்தி அவனோட கல்வெட்டு பதிவுல இருக்கு. அப்ப இந்த விட்டநெறின்ற ஊருக்கான பேரு வழுதிவாழ் மங்கலமா இருந்து பின்னாடி மாறி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து உணர முடியுது. அப்ப அது போக அங்கே அஞ்சினார் புகலிடம் அதுவும் இருந்திருக்கு, அடைக்கலம் கொடுத்துருக்காங்க வணிகர்களுக்கு, போக்குவரத்து அது வழியா போனவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காங்க செய்தி நம்ம பார்க்க முடியுது.
சார் ரொம்பவே அருமையான தகவல்கள் சார். இப்ப விட்டநேரி கல்வெட்டுகளை பத்தி சொல்லிட்டீங்க சார், அடுத்து காளையார் கோவில் பாண்டியன் கோட்டை பற்றி.
கண்டிப்பாங்கம்மா, கண்டிப்பாங்கம்மா. இப்ப நான் முன்னாடியே சொன்னேன், காணப்பேர் என்பது காளையார் கோவில் அப்படின்னு சொன்னோம். இந்த காணப்பேர் பத்தி ஒரு பழமையான புறநானூற்று பாட்டு ஒன்று இருக்கு. புறநானூற்றுல 21வது பாடலா, காணப்பேரையில் கடந்த உக்கிரப்பெருவழுதி அப்படின்னு ஒரு மன்னனை பத்தி பாடக்கூடிய பாடலா அந்த பாட்டு இருக்கு. அந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, காணப்பேர்ல ஒரு பெரிய கோட்டை இருந்தது. அந்த கோட்டை வந்து ஒரு வலிமையான கோட்டை. அந்த கோட்டையை ஆட்சி செஞ்சது வேங்கை மார்பன் என்கிற ஒரு மன்னன். அந்த வேங்கை மார்பனை மதுரை பாண்டிய மன்னன் உக்கிரப்பருவழுதி வந்து போட்டியிட்டு போரிட்டு வெற்றி பெற்றான். இந்த வேங்கை மார்பனோட கோட்டையானது உக்கிரப்பருவழுதிட்ட போயிருச்சு. அந்த உக்கிரப்பெருவழுதிட்ட போன கோட்டைய வேங்கை மார்பன் திரும்ப பெற முடியுமா அப்படின்னா பெற முடியாது. ஏன்னா இரும்பு உன் நீரினும் கொள்ளரோட கையில் இருக்கக்கூடிய கரிய கொள்ளர் கையில் மாட்டிய அந்த இரும்புல வந்து தண்ணிய ஊத்துனா அந்த தண்ணி என்ன ஆகும் அப்படின்னா வேகமா வந்து அந்த தண்ணிய இரும்பு வந்து உறிஞ்சி எடுத்துரும். வெப்பம் மிகுந்த பழுத்த இரும்புல தண்ணியை ஊத்துனோன்னா அந்த தண்ணி காணாம போயிடும். அது மாதிரி இந்த பாண்டிய மன்னன்ட்ட உக்கிரப்பருவத்திட்ட போன கோட்டையை வேங்கை மார்பன் இனி பெற முடியாது அப்படின்னு அந்த ஓமை வந்து கருங்கை கொள்ளன் செந்தி மாட்டிய இரும்பு உண்ணீரினும் மீட்டர் கரிதன அப்படின்னு அந்த பாட்டு சொல்லுது. அது ஒரு பாதுகாப்பு மிகுந்த கோட்டையாக, வலிய கோட்டையாக, மிகப்பெரிய அகலியை உடைய கோட்டையாக இருந்த அந்த கோட்டை உக்கிரப்பருவத்தில் போயிடுச்சு அப்படின்ற செய்தி அந்த புறநானூற்று பாட்டு சொல்லுது. அந்த பாட்டிற்கு, சங்ககால பாட்டிற்கு ஆதாரமாக சான்றாக இன்றும் அந்த பாட்டியின் பாண்டியன் கோட்டை அப்படின்ற பகுதி இருக்கு. அப்போ அந்த கோட்டை அப்படியே இருக்குன்னு கேட்டால் இல்லை, 2000 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த கோட்டை அப்படியே இருக்குமா, இல்லை. ஆனால் அந்த பாண்டியன் கோட்டை 33 ஏக்கர் பரப்பளவில் வட்ட வடிவில் அகழியோடு, அந்த அகழிக்கான பள்ளம், நடுவில் இருக்கக்கூடிய அந்த வாவி குளம் இதெல்லாம் அடங்கிய பகுதியாக அந்த பாண்டியன் கோட்டை இருக்கு. அந்த பாண்டியன் கோட்டையில் நிறைய ஓட்டு சில்லுகள், பானை ஓட்டு சில்லுகள், எப்படி கீழடியில் வந்து உழுகிற நிலம் முழுக்க பானை ஓடுகளாக வந்ததோ அதை போல இங்கேயும் பார்க்கிற இடமெல்லாம் அந்த மேட்டு பகுதி முழுக்கவே பானை ஓடுகளாக இருக்கு. அப்ப இந்த பானை ஓடுகள் அதிகமா இருக்கு, பாண்டியன் கோட்டைன்னு ஒரு கோட்டை பற்றி செய்தி வேற நம்ம 2 ஆண்டுக்கு முன்னாடி இருக்கு அப்படின்னு நம்ம கல ஆய்வு செய்யறப்ப தொடர்ச்சியா கல ஆய்வு செஞ்சோம், ஏதாவது கிடைக்கும் பார்ப்போம் அப்படின்னு. அப்ப எங்களுக்கு ஒரு 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 அரிதா என்ன நடந்துச்சுன்னா, அது இப்ப முழு நகர்பகுதியா மாறிடுச்சு. அதாவது அந்த 33 ஏக்கர் போக சுத்தி இருக்க பகுதியெல்லாம் நகர்பகுதி ஆயிடுச்சு. இப்ப எல்லா பக்கமும் தண்ணி வந்து போறதுக்கு சிரமமா இருக்கு அப்படின்றக்காக இந்த கோட்டைய நடுவுல, அந்த கோட்டை இருக்கக்கூடிய 33 ஏக்கர் பகுதியில நடுவுல ஒரு கால்வாயை வெட்டி அந்த ஊர்ல உள்ளூர்ல இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஒரு கால்வாயை வெட்டி தண்ணி அந்த பக்கம் கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அப்ப நடுவுல நான் ஒரு குளம் இருக்குன்னு சொன்னேன், நீராவி குளம் இருக்கு. அப்ப இந்த பக்கத்துல இருந்து தண்ணி அந்த குளத்துக்கு கொண்டு போய் குளத்துல இருந்து திருப்பி அங்க தண்ணியை வெளியே கொண்டு போறாங்க. வெளியே கொண்டு போகும்போது கால்வாயை வந்து ஒரு 4 அடிக்கு வந்து கால்வாயை வெட்டிடுறாங்க. கால்வாய் வெட்டினதுக்கு அப்புறம் நாங்க இறங்கி கால்வாயில தேடுனா கால்வாயில அரிய அரிய பொருள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி ஒரு அகலாய்வு குழியில கிடைக்குமோ அதை போல பல பொருள் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சு. அதாவது எழுத்துக்கு முந்தைய குறியீடுகள் கிடைச்சது, அதே போல எழுத்து தமிழி எழுத்து 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழி எழுத்து எப்படி நம்ம வந்து மதுரையை சுற்றி சிவகங்கை மாவட்டங்களையும் சரி மலை குகையில இயற்கை குகை தளத்துல சமணர்கள் வாழ்ந்த இடமா கருதப்பட்ட இடங்கள்ல தமிழ் எழுத்துக்களை பாக்குறோமோ அதே தமிழ் எழுத்தால முதல்ல நம்ம மோசி தபன் என்று எழுதப்பட்ட ஒரு பானையோட்டை எடுத்தோம். மோசி தபன் தமிழில் எழுதப்பட்ட பானையோடு அதே போல அடுத்து கொஞ்ச நாள்ல திருப்பி நம்ம தொடர்ச்சியா நம்மளோட கலாய்வு மேற்பரப்பு கலாய்வு செஞ்சுட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் ட்ரம் அப்படின்னு ஒரு அடுத்து ஒரு தமிழ் எழுத்து கல்வெட்டு நமக்கு கிடைக்குது. தமிழ் எழுத்து பானையோட்டு பொறிப்பு கிடைக்குது. அப்ப நமக்கு குறியீடுகள் அதே போல இங்க எழுத்து தமிழ் எழுத்து பொறித்த பானையோடு அதுக்கப்புறம் ஓட்டு எச்சங்கள் சங்ககால ஓட்டு எச்சம் அதே போல சங்ககால செங்கல் எச்சம் அதுபோக இந்த நெசவு பணியோ இல்ல வேற ஏதோ ஒரு இதுக்காக பயன்படுத்தப்பட்ட எலும்பாலான முனைக்கருவி 2 எடுத்திருக்கோம். எலும்பாலான முனைக்கருவி எலும்பு முனை இப்படி பல அரிய பொருட்கள் நமக்கு மேற்பரப்பு கலாய்வுல தொடர்ச்சியாக கலையார் கோவில் பாண்டியன் கோட்டையில நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு. அந்த கோட்டைக்கான இதுவும் என்ன இருக்கு, அந்த வால்மீ நடந்தம்மன் கோவில்னு காவல் தெய்வங்கள் தெற்கு பகுதியில வந்து வால்மீ நடந்தம்மன் கோவிலும் அதே போல கிழக்கு பகுதியில கோட்டை முனீஸ்வரர் கோவிலும் இன்னைக்கு மக்கள் வழிபாட்டுல இருக்கு. அப்ப ஒரு அரிய பகுதி அது இருக்கு அப்படின்றதுனால நம்ம அந்த தமிழ் எழுத்து எடுத்த உடனே நம்ம சிவகங்கை தொழில்நடை குழு மூலமாக நேரடியாகவே நம்ம வந்து தொல்லியல் துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை சந்திச்சு ஒரு விண்ணப்பம் கொடுத்தோம். ஐயா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கொடுக்கும்போது அவங்களும் அதை முறையா பரிசீலிச்சு அவங்க தொல்லியல் துறைக்கு கடிதம் கொடுத்து அவங்க அங்கிருந்து நமக்கு வந்து நேரடியா வந்து பார்த்தாங்க. முதல்ல தொல்லியல் அலுவலர் வந்து பார்த்து இந்த இடம் வந்து ஆய்வுக்குரிய இடமா ஆய்வு தளமானு பாக்குறக்கா அவங்க ஆய்வு செஞ்சு திரும்பி போய் அவங்க முறைப்படி சிவகங்கை தொழில்நடை குழுவுக்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. அதுல இந்த இடம் வந்து ஆய்வுக்குரிய இடம் இல்ல நிறைய வந்து தரவுகள் இருக்கு முறைப்படி அகல ஆய்வு செய்யப்படும் அப்படின்ற தகவலை சிவகங்கை துணை குழுக்கு கொடுத்திருக்காங்க.
சார் இப்ப இந்த கல்வெட்டு துறையின்னு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு மாணவர்கள் வந்து ஒரு ஆர்வத்தோட வந்து இதுல படிக்கிறாங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க, அதை பத்தி நான் கொஞ்சம் தகவல்கள் சொல்லுங்க.
கண்டிப்பாங்கம்மா. அதாவது இந்த கல்வெட்டு துறை அப்படின்னு நம்ம வந்து தனியா பிரிச்சுன்றதை விட தொல்லியல் அப்படின்னா எல்லாமே அதில் அடங்கிடும். இப்போ வந்து நம்ம கோட்டை பத்தி பேசுறதும் அதுல வந்து கீழே மண்ணோட உள்ள இருந்து ஓடுகள் பொறிப்பு கிடைக்கிறது, பானை ஓட்டு பொறிப்பு, குறியீடுகள், பாசி மணி இந்த மாதிரியான பிற பொருட்கள் இதெல்லாம் வந்து தொல்லியல் சார்ந்த பொருட்களா நம்ம வந்து அகலாய்வு பொருட்களா பார்ப்போம். அதே நேரம் கல்லில் எழுதப்பட்ட எழுத்துக்களை தான் நம்ம வந்து கல் எழுத்துக்களை தான் கல்வெட்டுகள்னு சொல்றோம். அப்ப இதுலயே நமக்கு வந்து பல பிரிவுகள் இருக்கு. இதுலயே வந்து நாணயம் இருக்கு, காசு இருக்கு. ஒரு காசை வச்சு அவரு எந்த ஆட்சி ஆண்டு யார் எந்த காசு இப்படி நம்ம வந்து காசுகளை பார்க்க முடியும். அப்ப தொல்லியல் என்பது ஒரு பொதுவா எல்லாமே சேர்ந்து வர ஒரு படிப்பு தொல்லியல். இன்னைக்கு தொல்லியல் சார்ந்து மாணவர்கள்ட்ட ஒரு பெரிய ஆர்வம் இருக்கு, பெரிய படிக்கணுன்ற எண்ணம் நிறைய இருக்கு. இது நிறைய முறைப்படியான படிப்பு வந்து நிறைய இருக்கு. முறைப்படியான படிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அரசு தேர்வுகள்ல நம்ம தொல்லியல் துறை சார்ந்த பணியிடங்களுக்கும் போக முடியும். இந்திய தொல்லியல் துறை பணி வாய்ப்புகள் இருக்கு, தமிழக தொல்லியல் துறையில பணி வாய்ப்புகள் இருக்கு. அது போக அருங்காட்சியகங்கள்ல நம்ம காப்பாட்சியர் பணி அந்த மாதிரியான பணியிடங்கள் இருக்கு. இப்படி தொல்லியல் சார்ந்து படிக்கிறவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. நம்ம பகுதியில தஞ்சை பல்கலைக்கழகத்துல கல்வெட்டு தொடர்பான தொல்லியல் சார்ந்த படிப்பு இருக்கு. அதே போல சென்னை பல்கலைக்கழகத்துல கல்வெட்டு தொல்லியல் சார்ந்த படிப்புகள் இருக்கு. அது போக தொல்லியல் துறையே வந்து இந்த கல்வெட்டு ஆய்வு படிப்புகளை தொல்லியல் சார்ந்த படிப்புகளை பட்டய படிப்புகளா தொல்லியல் தமிழக தொல்லியல் துறையே வந்து கொடுக்குறாங்க. இப்படி தொல்லியல் சார்ந்த படிப்புகள் இருக்கு. அது போக இப்ப ஆசிரியர்களுக்குமே தொடர்ச்சியா 1000 ஆசிரியர்களுக்கு ஒரு ஆண்டுக்கு தமிழக தொல்லியல் துறையும் தமிழக பள்ளிக்கல்வி துறையும் இணைந்து தொடர்ச்சியா வந்து பயிற்சிகளை கொடுத்துட்டே இருக்காங்க. இது இது மூலமா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, பள்ளி மாணவர்கள் வரைக்கும் போய் நம்ம இந்த தொல்லியலை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியுது. கொண்டு போய் தொல்லியலை சேர்க்கறது போக பழைய பழமையான பொருட்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அவங்க உணர வைக்கக்கூடிய ஒரு இது வந்து நம்ம பார்க்க முடியுது. அதனால இன்றைக்கு கீழடிக்கு பிறகு, கீழடி ஆய்வுகளுக்கு பிறகு தமிழகத்துல தொல்லியல் அப்படின்ற ஒரு சொல், தொல்லியல்ன்ற சொல் மாணவர்கள் மட்டுமல்லாம மக்கள் அனைவரிடமும் மிகுந்த மிகுந்த ஒரு ஈர்ப்புக்குரிய ஒரு பொருளாகவும் எல்லாத்தையும் பாதுகாக்கின்ற எண்ணத்தை வளர்த்ததாகவும் இன்னைக்கு நம்ம அதை பார்க்க முடியுது.
சார், இப்போ நீங்க தொல்லியல்ல வந்து இயல்பான ஒரு விஷயத்தான் தொல்லியல் அப்படின்னு சொன்னீங்க சார். இவ்வளவு நேரம் நம்ம கல்வெட்டுக்களை பத்தி மட்டுமே தான் பாத்துட்டு இருந்தோம். இப்போ கல்வெட்டுக்களை தாண்டி சிற்பங்களை பத்தி நான் சில தகவல்களை சொல்லுங்க சார்.
கண்டிப்பாங்கம்மா. பொதுவா வந்து சிற்பங்கள் கோவில்ல வந்து வழிபாட்டுக்குரிய சிற்பங்கள் இருக்கு. அது காலங்காலமா பழமையான சிற்பங்கள், அப்புறம் புதுசாக கூட நம்ம சிற்பங்கள் செஞ்சு வைக்கிறோம். ஆனா அதெல்லாம் போக நடுகள் அப்படின்னு ஒரு முறை இருக்கு. இந்த நடுகள் முறைன்றது வந்து 2000 ஆண்டுக்கு முன்னாடியே நம்ம பாடல்கள்ல நடுகள் இறந்தவர்களுக்கு கல் எடுக்கக்கூடிய முறை, நடுகள் முறை இருக்குன்றத நம்ம பழமையான பாடல்கள்ல பார்க்க முடியுது. அப்ப இது மாதிரி சிவகங்கை பகுதியில நாம் பார்த்த நடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நம்ம முன்னாடி இந்த கோவானூர்னு ஊர் சொன்னோம். அந்த கோவானூருக்கு முன்னாடி பில்லூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த பில்லூர் பக்கத்துல அலுமில்லை தாங்கின்னு ஒரு இடம், அங்க ஒரு கருப்பசாமியா ஒரு நடுகள் வணங்கப்படுது. நான் ஒரு அப்படி தேடி போகும்போது இங்கே வித்தியாசமா ஏதாவது சிலை இருக்கா அப்படின்னு கேட்டப்ப ஒரு பையன் சொன்னான், எங்க ஊர்ல கருப்பசாமி வில்லம்பு வச்சிருக்காருன்னா. கருப்பசாமினா கதா வச்சிருப்பாரு, ஒரு பெரிய கதையை வச்சிருப்பாரு, இல்ல வேற அருவா வச்சிருப்பாரு இந்த பக்கம் ஒரு கையில. ஆனா இது என்ன வில்லம்பு வச்சிருக்கான், வித்தியாசமா இருக்கே அப்படின்ட்டு சரி பாப்போம் அப்படின்னு போனா, அந்த ஊர்க்கார பசங்களே அந்த அந்த கிட்ட சாமிகிட்ட வரமாட்டேன்றாங்க. என்னன்னு கேட்டா, இல்ல நாங்க வந்து அந்த பக்கத்துல வரமாட்டோம், அது புள்ளாத சாமி, நாங்க வரமாட்டோம் அப்படின்றாங்க. சரி நாம போய் பார்ப்போம்னு கிட்ட போய் பார்த்தா அது வந்து ஒரு நடுகள். அதாவது அது ஒரு 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு நடுகள். ஒரு வீரன் வந்து கொண்டை போட்டிருக்கான், இடுப்புல வந்து அரையாடை காமிச்சிருக்காங்க, அணிகலன்லாம் காமிச்சிருக்காங்க, மார்பிள் அணிகலன்லாம் காமிச்சிருக்காங்க, கையில வில்லம்போட நிக்கிறாரு. அப்ப போர்க்களத்துல இறந்து போன ஒருத்தருக்கு அவரோட நினைவாக எடுத்த நடுகள் அப்படின்னு நம்ம கணிச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தா அதுலே வந்து மேல கல் அப்படின்னே குறிப்பிடப்படுது. முதல் எடுத்த உடனே கல் அப்படின்னு போட்டு வந்து முத்த பணிக்கப்பட்டு, அதாவது முத்தன் என்பவன் இறந்து போனதுக்காக எடுக்கப்பட்ட கல் அப்படின்றத அந்த கல்வெட்டு செய்தி வந்து ஒரு 2 வரியில, ஒரு வரியில சின்ன வரியில சொல்லக்கூடியதா, பட்டுனாலே இறந்து போனவங்க, பட்ட சாமின்னு சொல்றோம் இல்லையா, அப்படி இறந்து போனவங்களுக்காக எடுக்கப்பட்ட கல்வெட்டுன்றது வந்து கல்லுன்றது தெரிஞ்சிச்சு. அப்ப அது நடுகள் அப்படின்றத உணர்ந்து நம்ம அதை பின்னாடி வந்து நடுகள்ல வந்து நம்ம உறுதிப்படுத்தணும். அப்ப இது பில்லூர்ல பார்த்த நடுகள். அதே போல நம்ம சிவகங்கையில முத்துப்பட்டி பக்கத்துல, சிவகங்கைக்கும் முத்துப்பட்டிக்கும் இடைப்பட்ட ஒரு தோப்புக்குள்ள ஒரு நவகண்ட சிற்பம் பார்த்தோம். அந்த நவகண்டம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 9 இடங்கள்ல உடலை வெட்டி கொண்டு மன்னனுக்காகவோ தலைவனுக்காகவோ உயிரை கொடுத்தல். இப்ப சிவகங்கை மாவட்டத்துல காளையார் கோயில் வட்டத்துல மல்லல்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க 10ஆம் நூற்றாண்டுல ஒரு மன்னனுக்காக ஒரு தலைவன் தான் வந்து போர்ல வெற்றி பெறணும் அப்படின்றக்காக தன் தலையை கொடுத்துட்டான். அவனுக்கு அவன் குடும்பத்துக்கு உதிரக்காணி இறந்து போனதுக்காக, வெற்றி பெறதுக்காக தன்னோட உயிரை கொடுத்தவனுக்காக உதிரக்காணி கொடுத்த செய்தியை அந்த கல் வந்து சொல்லு. அதாவது மன்னனுக்காகவோ தலைவனுக்காகவோ உயிரை கொடுத்தவனுக்கு அந்த குடும்பத்துக்கு உதிரக்காணி கொடுத்த செய்தியை அந்த கல்வெட்டு சொல்லுது. இங்கே வந்து 17ஆம் நூற்றாண்டுல ஏதோ ஒரு மன்னனுக்கு, இதுல வந்து எந்த கல்வெட்டு செய்தியும் கிடையாது, ஆனா சிற்பம் மட்டும் சிலை மட்டும் இருக்கு. அந்த சிலை வந்து நவகண்ட சிற்பமா கழுத்துல கத்தியை குத்துனது போல, தலையை வெட்டிட்டது போல இது காட்டப்பட்டிருக்கு. அப்ப அதுலயும் நிறைய அணிகலன்கள், தலை முடியில வந்து சடாமுடி போல அப்படி வித்தியாசமா எல்லாம் காமிச்சிருந்தாங்க. நிறைய அணிகலன்கள் காட்டியிருந்தாங்க, இடுப்பு அரையாடையெல்லாம் இருந்தது. அப்ப அந்த சிலையோட முதன்மை கருதி அது ஒரு தனியார் தோப்புக்குள்ள இருந்தது. அப்புறம் அந்த ஐயாட்ட பேசி இதை வந்து பாதுகாக்கணும், இது வந்து ஒரு அரிய வகை நவகண்ட சிற்பம் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஐயாட்ட சொன்னதுக்கு அப்புறம் அந்த அவர் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதை வந்து நம்ம முறைப்படி வந்து சிவகங்கை அருங்காட்சியகத்துல கொண்டு வந்து ஒப்படைச்சோம் அந்த நவகண்ட சிற்பத்தை. இப்ப வந்து அது சிவகங்கை அரசு அருங்காட்சியகத்துல அந்த சிற்பம் இருக்கு. சோழபுரம் பகுதி நம்முடைய சொன்னோம், சோழபுரம் அப்படின்னு கல்வெட்டு பத்தி பேசினோம். அந்த சோழபுரத்துல உலக சுந்தரி அம்மன் கோவில்னு கோவில் இருக்கு. அங்க ஒரு விளக்குல தூண்ல ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த யார் விளக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய செய்தியே அந்த கல்வெட்டு சொல்லுது. அதை நான் பாக்குறதுக்கு ஒரு போயிருந்தேன். அப்ப போயிருந்தப்ப உள்ள போய் இப்படி பாக்கலாம் அப்படின்னு சுத்தி வரும்போது அங்கே இந்த சப்த கன்னியர்னு ஒரு 7 பேரை வச்சு வணங்குவாங்க. அந்த சப்த கண்ணியர்ல இவங்க வந்து எதை வச்சு வணங்கியிருக்காங்க வணங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு நவகண்ட சிற்பம். நவகண்ட சிற்பம்ன்றது வந்து தன்னைத்தானே கழுத்து அறிந்து கொண்டு அரிகண்டம் சொல்லுவாங்க. நவகண்டம்னா ஒன்பது இடத்துல உடம்பு வெட்டிட்டு சாகக்கூடியது நவகண்டம், ஒன்பது கண்டம். அதே இது வந்து அரிகண்டம்ன்றது தலையை தானே அறிந்து கொண்டு செத்து போறது. அப்ப இது வந்து தலையை வந்து தானே அறிந்து கொள்ளக்கூடிய வகையில மேல குடுமிய வந்து ஒரு கை பிடிச்சிருக்கு, மேல தலைக்கு மேல குடுமிய ஒரு கை பிடிச்சிருக்கு, ஒரு கை வந்து கழுத்தை வெட்டக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு அந்த அரிகண்ட சிற்பம். அதை வந்து இவங்க ஏழு அந்த சப்தக நேர்ல ஒரு சாமியா வணங்குறாங்க. அதை ஒட்டி அடுத்தடுத்து நாலு பேர் வந்து வில்லம் போட நிக்கிறாங்க. அப்ப அதுவும் வந்து அதுவும் நடுகள் தான். அப்ப வில்லம் போட்டு நிக்கக்கூடிய அந்த நடுகள் சிற்பத்தையும் இவங்க சேர்த்து வச்சு அதுக்கூட ரெண்டு இன்னும் ரெண்டு பெண் தெய்வத்தை வச்சு இவங்க ஏழு சப்தகன்னியரா வணங்குறாங்க அப்படின்னு அந்த உலக சுந்தரி கோவில நம்ம பார்த்து அதுக்கப்புறம் நம்ம செய்தி ஆக்கணும். இதை பத்தி வந்து நான் நம்ம பழம்பெரும் தொல்லியல் அறிஞர் சாந்தலிங்க ஐயாவுக்கு இந்த சிற்பங்களை அனுப்பிச்சிருந்தப்ப ஐயா வந்து காலம் இது வந்து பத்தாம் நூற்றாண்டு இருக்கும், ஆயிரம் ஆண்டு பழமையானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்ப இப்படி ஆயிரம் ஆண்டு பழமையான சிற்பத்தை நான் பார்த்தாலே தெரியுது அது வந்து ஆண் சிற்பம் அப்படின்னு. அது போக அது வந்து தலையில ஒரு கையை பிடிச்சிருக்குன்னு தெரியுது. ஆனா மக்கள் வந்து அதை சப்த கன்னியர்னு மகளிரா வணங்குறாங்க. நீங்க சிற்பத்தை குறித்து பேசினால இன்னும் நம்ம இந்த கோவானூர்லயும் கோவானூர்ல ஒரு மகாவிஷ்ணு சிலைய காளி சிலையா வணங்குறாங்க. இப்படி மாறுபட்ட சிற்பங்களை நம்ம வந்து நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுதுங்கம்மா.
ரொம்பவே அருமையான தகவல்களை சொன்னீங்க சார்.
நேர்களே, இதுவரை சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிறப்பு வாய்ந்த கல்வெட்டுகள் மற்றும் சிற்பங்களை குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய புலவர் கா காளிராசா அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.